குறிப்புரையில் குறிப்புரையில் மாதவ சிவஞான சுவாமி எழுதுவார்கள், தருதல் ஈண்டு விளங்குதல் மேற்று என்று எழுதுவார்கள். அந்த கருத்துக்களை நம்ம பார்த்துக்கிறதுனால நமக்கு குறிப்புரை எளிதாயிருக்கும். பாருங்க எவ்வளவு எளிதா இருக்கு. பாருங்க, நெறியாகிய சிவஞானத்தால் விளக்கப்படும் சிவத்தின் எதிர் அசத்தாகிய பாசஞானம் சிறிதும் இல்லாமையின் எங்கும் சரி சிவம் எவ்விடத்தும் வியாபகமாகிய சிவம் இரண்டும் இன்றி. இரண்டும் இன்றினா இப்ப நமக்கு நல்லா விளங்கும் இல்லையா? கருவிகளால் அறியப்படுகின்ற அசத்து பொருளும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத சூனிய பொருளாகவும் இன்றி, இரண்டும் இன்றி, அசத்தாதலும் இன்றி சூனிய பொருளாதலும் இன்றி, இரண்டும் இன்றி. எப்படி இருக்கும்? சித்து சத்தாக நிற்கும், சித்தோட சத்தாக நிற்கும். சித்துனா என்ன? கருவிகளால் அறியப்படாத பொருள், அதான் சித்து. ஏன்னா கருவிகளால் அறிவதெல்லாம் அசித்து, இது கருவிகளால் அறியப்படாத சித்து, சிவஞானத்தால் அறியப்படுகின்ற சத்து என்று சித்து சத்துங்கிறதுக்கு இதான் விளக்கம். ஆக சித்து சத்தாக நிற்கும் எங்க என்றார்கள். இப்ப சுவாமிகளுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். சிவன் சுட்டி அறியப்படும் பொருளாயின் சடமாய் அழிந்து போவதுமா, ஒருவாற்றானும் அறியப்படாத பொருளாயின் சூனியமா, நெறியாகிய சிவஞானத்தால் தரப்படும் சிவத்தின் எதிர் அசத்தாகிய பாசஞானம் சிறிதும் நில்லாமையின் சிவம் அவ்விரண்டு தன்மையும் இன்றி, பாசஞானத்தால் அறியப்படும் தன்மையும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத தன்மையும் இன்றி, அதான் அவ்விரண்டு தன்மையும் இன்றி சித்து சத்தாக நிற்கும் என்பதாம். பாசஞானம் கடந்த சித்தாகவும் சிவஞானத்தால் அறியப்படும் சத்தாகவும் நிற்கும் என்பதாம். ஆக இருவர் கூற்றாய் வேறு முடிவு கோடலின் திணை வலுவின்மை உணர்க என்றார். ஏன்னா ஈசன் அறிவுறும் பொருளோ அறிவுறாதவனோன்னு ஈசன் உயர்தினையில சொல்லி அறிவுறாதவனோன்னு உயர்தினையில ஆரம்பிச்சுட்டு கடைசியில முடிக்கும் போது சிவம் சித்து சத்தாகி சித்தோடு சத்தாய் நிற்கும் நிற்கும்னு அகநிலையில முடிச்சிருக்காங்களே. ஈசன் அறிவுறாதவனோ உயர்தினையில தொடங்கி சிவம் நிற்கும்னு அகநிலையில முடிச்சிருக்காங்களே. ரெண்டு ரெண்டு வழியிலையும் சொல்லலாம், சிவம் நிற்கும்னு சொல்லலாம் இல்லையா, சிவம் நிற்கும் சொல்லும்போது ஈசன் நிற்பான்னு சொல்லலாம். ஆனா முதல்ல எப்படி தொடங்கணுமோ அப்படியே கொண்டு வந்து முடிக்கணும். உயர்நிலையில தொடங்கினா உயர்நிலையே போகணும் இல்லையா, அது அகநிலையில போகணும்னா முதல்ல அகநிலையில தொடங்கி இருக்கணும். ஆகவே உயர்நிலையில் தொடங்கி அகநிலையில முடிக்கிறாங்களேன்னு ஒரு ஐயம் வருது. இது வந்து உயர்நிலையில சொல்றது வந்து பிறர் நம்மளை கேட்கக்கூடிய வினாவை சொல்லும் போது அப்படி சொன்னார், அதுக்கு விடை அளிக்கும் போது அகநிலையில சொல்றார். ஆக வினா வந்து பிறர் கூற்று, விடை வந்து ஆசிரியர் கூற்று, வேறு வேறு இருவர் கூற்றாக இருக்கின்றது. வினா கேட்போம் வேறொருத்தன், விடை சொல்வது ஆசிரியர். ஆகவே இருவர் கூற்றாய் வேறு முடிவு கொள்வதால் இங்க திணை வலு கிடையாது. அவன் கேட்கிறவன் கேட்கிறான், உங்க ஈசன் வந்து அறியப்படும் பொருளா அறியப்படாதவனான்னு கேட்கிறான். அப்ப சொல்றாரு, எங்க சிவம் அந்த ரெண்டு தன்மையும் இன்றி இப்படி சித்து சத்தா நிற்கும்ங்கிறார். ஆகவே ஆசிரியர் சிவம்னு சொல்லி அதுக்கேற்றபடி நிற்கும்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே திணை வலு கிடையாது. அவன் ஈசன் சொல்லி கேட்டா அறியா அறியப்படாதவனா அப்படின்னு அவன் உயர்ந்த நிலையை கொண்டு போறான். அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஏன்னா திணை வலுன்னு யாராவது சொல்லிட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியணுமே. அதை கூட சுவாமிகள் வந்து குறிப்பிட அளவுதான் பாருங்க. இருவர் கூற்றாய் வேறு முடிவு கோடலின் திணை வலுவின்மை உணர்க. அப்ப அசத்து ஏற்கனவே நான் விளக்கின பகுதி தான், குறிப்புரைகள் போறான். இப்போ அசத்துன்னு சொன்னாலே ஜடங்கதும் தானா பெறப்படும், ஆனாலும் நன்கு விளக்குவதற்காக அதை சொன்னார். அசத்தெனவே அசித்தாதலும் அடங்கும் ஆயினும் விளங்குதற் பொருட்டு வேறு கூறினார். அதே மாதிரி சிவபெருமான் சித்து பொருள்னு சொன்னாலே அவன் சத்து பொருள்ங்கதும் அதில் அடங்கும் இல்லையா. அப்ப அதையும் சித்து சத்துன்னு தனியாய் சொன்னார், அதுவும் நன்கு விளங்குவதற்காக தான் சொன்னார் அப்படின்னாரு. மேலும் இன்னொரு அருமையான நயம், சடத்தை நீக்குதல் பொருட்டுமா சித்து சத்துன்னு சொன்னார்கள் சிவபெருமான. ஏன்னா சடசத்துன்னு ஒரு சத்து இருக்கு. இந்த சிவபெருமான் அத மாதிரி சடசத்து கிடையாது, இவன் சித்து சத்துன்னு பிரிச்சு சொல்லணும். சடசத்து எது? இப்ப இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் காரணமாகிய மாயை, அது சத்து பொருளா அசுத்து பொருளா? சத்து பொருள் தான். ஏன்னா அதுக்கு தோற்றக்கேடுகள் கிடையாது. மாயையிலிருந்து உலகம்தான் தோன்றும், அந்த உலகம்தான் சங்கார காலத்துல மீண்டும் மாயையில ஒடுங்கும். மற்றபடி மாயை என்ன செய்யாது? அது ஒரு பொருள் இருந்து தோன்றுதலோ அந்த பொருள்ல போய் ஒடுங்குதலோ கிடையாது. அப்ப அந்த மாயைக்கு முதல் காரணம் இன்னொன்னு உண்டுன்னு ஆயிரும், அது வரம்பின்றி ஓடுதல்ங்கிற குற்றம் வரும். ஏற்கனவே நாம அந்த குற்றத்தை பார்த்திருக்கோம் இல்லையா. வரம்பின்றி ஓடுதல் என்பது என்ன சொல்வார்கள்? அனவத்தை என்பார்கள். அதாவது அனவத்தை, வரம்பின்றி ஓடுதல், அனவத்தை என்று சொல்லுங்க, வரம்பின்றி ஓடுதல்னு பொருள். ஆகையினால மாயையும் தோன்றி விடணும்னா அப்ப அந்த மாயை எதிலிருந்து தோன்றுச்சு, அதுக்கு முதல் காரணம் இது, அந்த முதல் காரணம் எது தோன்றுச்சுன்னு வரம்பின்றி ஓடுதல் குற்றம் வரும். ஆகவே மாயை வந்து தோற்றக்கேடுகள் அற்ற சத்துப்பொருள். ஆனா அது சித்து பொருளா? மாயை வந்து சடப்பொருள் தான், சத்து பொருள் ஆனா சடப்பொருள். ஆகவே அது சடசத்து. முதல்வனும் சத்து பொருள், ஆனா சடசத்து அல்ல, எப்படிப்பட்ட பொருள், சித்து பொருள். ஆகவே சடத்தில் நீக்குவதற்காக என்ன சொன்னார், சித்து செத்துனார். அதான் சடத்தை நீக்குதல் பொருட்டுமா, ஒரு சின்ன வாக்கியம் எழுதியிருக்காங்க, அதுல அப்படி கருத்து இருக்கு. தருதல் ஈண்டு விளங்குதல் மேற்று சொன்ன இல்லையா, நெறி தரு சத்து. சிவஞானத்தால் தரப்படுகின்ற சிவம்னா என்ன அர்த்தம், சிவஞானத்தால் விளக்கப்படுகின்ற சிவம். ஆண்டு சத்து என்றது சிவம் என்னும் துணையாய் நின்றது. ஒவ்வொன்றும் இந்த குறிப்புரை தான் நான் இது வரைக்கும் விளக்குனேன். எங்க சத்துனது, நான்காம் அடியில நெறிதரு சத்துன்னு சொன்னதுல சத்து என்பதற்கு சிவம் அங்க பொருள், சிவம் என்னும் துணையாய் நின்றது. சிவபெருமான் ஏன் அறிபொருள் இல்ல, ஏன் அவன் அறியாத பொருளும் இல்ல, அவன் முன்னால இந்த அசத்தாகிய கருவிகள் நிற்காது, அதனால அவன் அறிபொருளாதலும் இல்லை. ஏன் அறியப்படாத பொருளும் அல்ல, அவன் சிவஞானத்தால் அறியத்தக்கவனாக இருக்கிறானே, ஆகவே அவன் அறியப்படாத பொருளும் அல்ல. எனவே இரண்டும் இன்றி சித்தோடு சத்தா நிற்கும் சொன்னார். ஆகவே ஆகையால் ஒரு சொல்ல நாம வருவித்துக் கொள்ள வேண்டும், வருவித்துக் கொள்வதற்கு குறிப்பெச்சம்னு மரபு இருக்கு சொன்னேன், அதைத்தான் இங்க சுவாமிகள் எழுதுறாங்க. அசத்து முன் இல்லாமையின், அசத்து அவன் முன் இல்லாமையின் அங்க பொருள் கொள்ளணும். அசத்து முன் அசத்து முன்னு சேர்க்கக்கூடாது. அசத்து சிவத்தின் முன் இல்லாமையின், மெழுவத்தி ஒளி சூரியன் முன்னால் நிற்காதது போல. அசத்து முன் இல்லாமையின் அறிபொருளாதலும் நெறிதரு சத்து ஆகலின் அறியா பொருள் ஆதலும் இல்லை என்பார். நெறிதரு சத்தின் முன்னர் அசத்தலாம் நின்றிடா ஆகலான் இரண்டும் இன்றி என்றார். ஆகலான் என்பது சொல்லச்சம். இந்த இடத்தை தான் நான் பெரும்பாலான நேரம் எடுத்து விளக்குறேன். இதை விளங்கினாதான் ஆராசூத்திரமே விளங்கினதா அர்த்தம். இது விளங்கவில்லை என்றால் ஆராசூத்திரம் விளங்கவில்லைன்னு அர்த்தம். இந்த ஒரு தொடர் தான் இரண்டும் இன்றினு சொன்னாங்களே, அதுக்கு என்ன கருத்து? அறியப்படும் பொருள் ஆதலும் இன்றி, அறியப்படாத பொருள் ஆதலும் இன்றி, அதான் இரண்டும் இன்றி. ஏன் அறியப்படும் பொருள் ஆதலும் இன்றினாங்க, ஏன்னா கருவிகரணங்களால தான் மற்ற பொருள் எல்லாம் அறியிறோம், அதனாலே அவனை அறிய முடியாது. ஏன், அவன் முன்னால் அந்த கருவிகரணங்கள் நிற்க முடியாது. அப்ப ஒரு வழியாலும் அறியப்படாதவன் சொல்லிடலாமா, சொல்லக்கூடாது. ஏன்னா சிவஞானத்தால் அவன் அறியத்தக்கவனா இருக்கின்றான். ஆகவே கருவிகரணங்களால் அறியப்படாமையின் அசத்தாதலுமின்றி, சிவஞானத்தால் அறியப்படுதலின் சூனியமாதலுமின்றி, இரண்டும் இன்றி. அதை நான்காம் அடியை எடுத்துக்கிட்டு ஆகலான்னு ஒரு சொல்ல சொல்லச்சமா போட்டுக்கிட்டு மூன்றாம் அடிக்கு போய் சித்தோடு சத்தானிற்கு முடிக்கணும். இதை நல்லா மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக முதல்வனுக்கு தடத்தலக்கணம் எனப்படும் பொது இயல்பு மேற் புனருப்பம் வருமாறு உணர்த்து முகத்தார் தெரிவிக்கப்பட்டமையால், இது இலக்கண இயல் பதிப்பொருளுக்கு இலக்கணம் சொல்லுது முதல்லயே பார்த்துட்டோம். முப்பொருள்களுக்கும் ரெண்டு வகையான இலக்கணங்கள் எல்லாம் சித்தாந்தத்துல சொல்றாங்க, என்ன, பொது இலக்கணம், உண்மை இலக்கணம். அதுல இந்த ஆறாம் சூத்திரம் பதிப்பொருளுக்கு இலக்கணம் சொல்லுதுன்னா பொது இலக்கணம் சொல்கிறதா அல்லது உண்மை இலக்கணம் சொல்கிறதா? பொது இலக்கணத்தை தடத்தலக்கணம் என்பார்கள், உண்மை இலக்கணத்தை சொரூப இலக்கணம் என்பார்கள். இது என்ன இலக்கணத்தை சொல்கிறது என்று சொன்னால், தடத்த இலக்கணத்தை இது சொல்லவில்லை, சொரூப இலக்கணத்தை சொல்கிறது. ஏன் தடத்த இலக்கணத்தை சொல்லல அப்படின்னா, அது ஏற்கனவே சொல்லியாச்சு. எப்ப சொன்னது, புனருற்பவம் வருமாறு உணர்த்தும் முகத்தார்னா. புனருற்பவம்னா என்ன, மறு தோற்றம். ஒடுங்கிய உலகம் மறுபடியும் எப்படி தோன்றும் என்று விளக்குகின்ற சூத்திரம் இரண்டாம் சூத்திரம். அந்த இரண்டாம் சூத்திரம் சொல்லும் பொழுது முதல்வனுக்கு தடத்த இலக்கணம் அங்கே பெறப்பட்டது. ஆகவே அதையே திரும்ப சொன்னா கூறியது கூறுங்கிற குற்றமாயிரும். ஆகவே இங்க அந்த உண்மை இலக்கணமாகிய சொரூப இலக்கணம் தான் சொல்லுகின்றான். தடத்த இலக்கணம் என்ன, முதல்வனுக்கு இரண்டாம் சூத்திரம் எப்படி சொல்லியிருக்கு, அவையை ஆணையா இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே முதல் நூல சொன்னார்ல, அதை அப்படியே அடிவற்றி இங்க உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மற்ற ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் சொன்னார் இல்லையா. எண்ணற்ற உயிர்கள் எல்லாம் இருவினைக்கு ஏற்ப செல்லும்படி அந்த உயிர்களை செலுத்தி, உயிர்களை செலுத்தி தருங்கும் போது உயிர்களிடத்திலே முதல்வன் ஐந்தொழில் செய்கிறான் என்பது பெறப்படுகிறது. வினைக்கீடாக செலுத்துகிறான், போக்குவரவு புரிய வைக்கின்றான், அதுல ஐந்தொழிலும் அடங்கும். அந்த ஐந்தொழில் செய்தல் தான் முதல்வனுக்கு தடத்த இலக்கணம், அதாவது பொது இலக்கணம். அது இரண்டாம் சூத்திரத்தை சொல்லியாச்சு. இங்க வந்து அவன் பாசஞான பசுஞானங்களை கடந்த சித்தாக விளங்குதலும், பதிஞானத்தால் அறியத்தக்க சத்தாக விளங்குதலும், சித்தோடு சத்தா நிற்கின்ற அந்த தன்மையை கூறுகின்றாரே, அது சிறப்பு இலக்கணம், சொரூப இலக்கணம். அதை சொல்வதுதான் இந்த ஆறாம் சூத்திரம். ஆகையினாலே இங்கு சொல்லப்பட்டது சிறப்பு இலக்கணம், உண்மை இலக்கணம். வடமொழியிலே அதை சொல்ல வேண்டும் என்றால் சொரூப இலக்கணம், அந்த இலக்கணம் தான் இங்கு சொன்னார். அப்போ ஒரு ஐயம் வருது, இந்த அதிகாரம் ஆறாம் சூத்திரம் எந்த அதிகாரத்தில் இருக்கு, பொது அதிகாரத்திலேயா உண்மை அதிகாரத்திலேயா? பொது அதிகாரத்துல தான் இருக்கு. அப்ப பொது அதிகாரத்தில் உள்ள இந்த ஆறாம் சூத்திரம் முதல்வனின் பொது இயல்பை சொல்லாமல் உண்மை இயல்பை சொல்கின்றது. பொது இயல்பு ரெண்டாம் சூத்திரத்தையே சொல்லியாச்சு. ரெண்டாம் சூத்திரம் என்ன இயல்ல இருக்கு? பிரமாண இயல்ல இருக்கு. அங்க பிரமாணம் தானே சொல்லணும். அங்க எப்படி பொது இலக்கணம்னு இலக்கணம் சொல்லலாம்? இலக்கணத்தை வந்து இலக்கண இயல்ல தானே சொல்லணும். இப்படிலாம் நம்ம நல்லா கேள்விகள் கேட்கலாம். இதனத்தில் அது வரவேற்கப்படுகிறது. ஐயங்கள் தடைகள் எல்லாத்தையும் நம்ம எழுப்பலாம், வரவேற்கப்படுகின்றன. பிரமாண இயல்ல பிரமாணம் தான் சொல்லணும். ரெண்டாம் சூத்திரத்துடைய நோக்கம் பாசம் உண்டுன்னு நிரூபிக்கிறது தான். அங்க ஐந்தொழியில் சொல்வது அங்க முதன்மையான நோக்கம் அல்ல. ஆனா அந்த பாச உண்மை கூறும் பொழுது சிவபெருமான் ஐந்தொழியில் செய்கின்ற செய்தியையும் உடன் கூட வேண்டியதாயிற்று. ஆகவேதான் என்ன சொன்ன, முதல்வனுடைய பொது இலக்கணம் ரெண்டாம் சூத்திரத்தில் பெறப்படுகிறதுன்னு சொன்ன. ரெண்டாம் சூத்திரம் அதை எடுத்து சொல்ல வந்ததுன்னு சொல்லல. ரெண்டாம் சூத்திரம் பாச உண்மையைத்தான் எடுத்து சொல்ல வந்தது. பாச உண்மையை சொல்லும் பொழுது அங்கு முதல்வன் ஐந்தொழியில் செய்கிறான் என்ற செய்தியை சொல்ல வேண்டியதாயிற்று. எனவே அந்த ஐந்தொழியில் செய்தலாகிய பொது இலக்கணம் அங்கு பெறப்படுகிறது. ஆக இந்த ஆறாம் சூத்திரத்தில் இலக்கணம் சொன்னதுனால அது உண்மை இலக்கணம் தான். அப்ப பொது அதிகாரத்துல உண்மை இலக்கணம் சொல்லலாமான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்ப என்னன்னா, அடுத்து வருகின்ற அதிகாரம் உண்மை அதிகாரம், அடுத்து இதுக்கு அடுத்த சூத்திரம் ஏழாம் சூத்திரம், அதுலயே உண்மை அதிகாரம் ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த ஆறாம் சூத்திரம் உண்மை அதிகாரத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆகவே அடுத்த அதிகாரத்துக்கு தோற்றுவாய் செய்யக்கூடிய ஒரு முறையிலே இங்கு உண்மை இயல்பை சொல்லலாம் என்பது கருத்து. இது திருக்குறளிலே வாழ்க்கை துணைநலம் என்று ஒரு அதிகாரம், வாழ்க்கை துணைநலம், அதுல மனைவியினுடைய சிறப்புகளைத்தான் சொல்லணும். அது சொல்றார். சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாருன்னா, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேருங்கிற. ஆக மக்கட்பேரை பற்றி அங்க சொல்லிட்டேன். அடுத்த அதிகாரம் தான் மக்கட்பேரு. அதுக்கு தோற்றவாய் செய்வதற்காக முந்தைய அதிகாரத்துல கடைசி குரல்ல சொல்றாரு. முதல் குரல்ல நடுவுலாம் சொல்லல, கடைசியில தானே சொல்றாரு. அது மாதிரி இங்க பொது அதிகாரத்தின் கடைசியில பதிப்பொருளின் உண்மை இயல்பு சொல்லி வரக்கூடிய உண்மை அதிகாரத்துக்கு ஒரு தோற்றவாய் செய்து விடுகின்றார். இதையெல்லாம் தான் வந்து இங்க சுவாமி சுவாமிகள் சொல்றாங்க. பாருங்க, முதல்வனுக்கு தடத்தலக்கணம் எனப்படும் பொது இயல்பு மேற் புனருப்பவம் வருமாறு உணர்த்து முகத்தார் தெரிவிக்கப்பட்டமையால். அப்படின்னா புனருப்பவம் வருவது சொல்லுவது ரெண்டாம் சூத்திரம், ரெண்டாம் சூத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டது நாம புரிந்து கொள்ள வேண்டும். தெரிவிக்கப்பட்டமையால் இது இதுன்னா இந்த ஆறாம் சூத்திரம். சொரூபலக்கணம் எனப்படும் சிறப்பியல்பு என கொள்க. இந்த ஆறாம் சூத்திரம் சிறப்பியல்பு கூறுவது அற்றாகலின் அன்றே உண்மை அதிகாரத்தை சார ஈண்டு வைத்து ஓதியதும் என்க. அற்றாகலின் அன்றேனா அதனால் அல்லவா, அதனால் அல்லவா இங்க உண்மை அதிகாரத்தை சார வைத்து இந்த ஆறாம் சூத்திரத்துல சொன்ன. ஏன்னா ஆறாம் சூத்திரம் உண்மை அதிகாரத்துக்கு நெருக்கமா உள்ளது, பொது அதிகாரத்தின் இறுதி சூத்திரம். ஆகவே அடுத்து உள்ள உண்மை அதிகாரத்துக்கு நெருக்கமா இருக்கு. அதனால உண்மை அதிகாரத்தை சார ஈண்டு வைத்து ஓதியதுவும் என்க, இங்க வச்சு சொன்னதுக்கு காரணம் அதுதான் என்று சொல்கின்றேன். ஆக இந்த ஆறாம் சூத்திரம் இனி எத்தனை கூறுகளாக பிரிக்கப்படுகின்றது என்பது அடுத்த செய்தி. அதிகரணங்களாக பிரிக்கின்றார்கள் அல்லவா. இந்த ஆறாம் சூத்திரம் இரண்டு அதிகரணங்களை கொண்டது. முதல் நூலாகிய சிவஞான போதத்தில் அதிகரணம் வேற ஒன்றும் இல்லை. இந்த சூத்திரத்தில் உள்ள கருத்துக்கள் மீது நம்ம சூத்திரத்தில் நம்ம கருத்தை சொல்லிட்டோம், சித்தாந்த கருத்தை. இதன் மீது பிற சமயத்தவர்கள் தடைகளை எழுப்புவார்கள், ஆட்சேபனைகளை எழுப்புவார்கள். அந்த தடைகளை வாங்கி அந்த தடைகள் பொருத்தமற்றவை என்று அவற்றை களைந்து சித்தாந்த உண்மையை மீண்டும் நிலைநாட்டுதல், அதுதான் அதிகரண பகுதி. அதை படிச்சாதான் நம்முடைய ஐயங்கள்லாம் நீங்கும். யாரோ பிற சமயத்தவர் கேட்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, நமக்கே நாளைக்கு அப்படி ஒரு ஐயம் வந்தால் இந்த அதிகரணத்தை கற்ற கல்விதான் நமக்கு அந்த ஐயத்துக்கு தெளிவு தர முடியும். ஆகையினால் அதிகரணம் மிக முக்கியமானவை. அங்க முதல் நூல் ஆறாம் சூத்திரத்துல ரெண்டு அதிகரணங்கள் தான். ஆனா இங்க இந்த சிவஞான சித்தியார் வழிநூல் சித்தியார்ல மூன்று அதிகரணங்கள். எப்படி? முதல் அதிகரணம் என்ன என்று சொன்னால், அதாவது கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள் எல்லாம் அழியக்கூடியவை, அசத்து. அறிபொருள் அசித்து அசத்தாம் சொன்னார் இல்லையா, அதுதான் முதல் அதிகரணம். இரண்டாம் அதிகரணம் என்னன்னா, அறியாதது இன்றாம். இரண்டாம் அதிகரணம் என்ன? அறியாதது இன்றாம், அதாவது ஒரு வழியாலும் அறிய முடியவில்லை. ஒரு பொருளை ஒரு வழியாலும் அறிய முடியவில்லைன்னா அந்த பொருளே என்னது? இல்லை, சூனியம் என்று சொல்வது இரண்டாம் அதிகரணம். மூன்றாம் அதிகரணம் என்னன்னா, முதல்வன் கருவிகளால் அறியப்படாத சித்து, அதே சமயத்தில் சிவஞானத்தால் அறியப்படும் சத்து என்ற அந்த பகுதியை விளக்குவது மூன்றாம் அதிகரணம். இதுல முதல் நூல்ல சிவஞான போதத்துல எந்த பகுதி இல்லைன்னா, ஒரு வழியாலும் அறியப்படாத பொருள், இல்லாத பொருள், சூனிய பொருள்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்காது, இல்லை. ஏன்னா அது நமக்கு தெளிவா விளங்குது, அதுல எந்த ஆட்சேபனைகளுக்கும் இடம் இல்லை. ஒரு பொருளை எந்த வழியாலும் அறிய முடியல அப்படின்னா அந்த பொருளே இல்லைன்னு அர்த்தம், அது தெளிவா நமக்கு புரியுது. ஆனா அதை கூட இங்க எடுத்து வைத்துக் கொண்டு விளக்குகின்றார் வழிநூல்ல. ஏன்னா அதுல யாருக்காவது ஒரு ஐயம் வந்து
இல்லையா?
ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருளும் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு யாருக்காவது ஒரு ஐயம் வந்தா கூட அதையும் கலைந்து விட வேண்டும் என்பதற்காக, ஒரு வழியாலும் அறியப்படாத பொருள்னா நிச்சயமாக அது இல்லாத பொருள் தான் என்பதையும் வந்து இங்க விளக்குகின்றார். ஒரு செயல் சொல்லி அதை விளக்குகின்றார். ஆக அது இரண்டாம் அதிகரணமாக இங்கு இடம்பெறுகின்றது. ஆகவே அங்கு முதல் நூலிலே முதல் அதிகரணமும் மூன்றாம் அதிகரணமும் அங்க இருக்கு. மூன்றாம் அதிகரணம் இரண்டாம் அதிகரணம் வச்சுக்கிட்டோம். இங்க முதல் அதிகரணம், இரண்டாம் அதிகரணம், மூன்றாம் அதிகரணம், மூன்று அதிகரணங்கள் உள்ளன. அதனுடைய கருத்துக்களை மீண்டும் சொல்கின்றேன். கருவிகளால் அறியப்படும் பொருள் சடப்பொருள், அழிவெய்தக்கூடிய பொருள் என்ற கருத்து முதல் அதிகரணம். ஒரு வழியாலும் அறியப்படாத பொருள், இல்லாத பொருள், சூனிய பொருள் என்பது இரண்டாம் அதிகரணம். மூன்றாம் அதிகரண கருத்து என்ன? சிவம் வந்து இந்த கருவியால் அறியப்படும் பொருளும் அல்லன், ஒரு வழியாலும் அறியப்படாத சூனியமும் அல்லன். அவன் பாசஞானம் கடந்த சித்து, பதிஞானத்தால் அறியப்படும் சத்து என்று நிலைநாட்டுவது மூன்றாம் அதிகரணம். இப்படி மூன்று அதிகரணங்கள் அருமையாக அமைந்துள்ளன. முதல் அதிகரணத்தை பார்க்கலாம். முதல் அதிகரணத்திலே முதலில் என்ன தடை எழுகின்றது, எதற்காக இந்த முதல் அதிகரணத்தின் முதல் பாடல் எழுந்துள்ளது என்பதை முதலிலே நாம் அந்த எல்லை கோட்டினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அதை பற்றி நமக்கு தெளிவு கிடைக்கும். தார்க்கிகர் என்று ஒரு சமைத்தவர்கள், அவர்கள் இங்கு என்ன ஆட்சேபனை செய்கின்றார்கள் என்று சொன்னால், நம் இந்த சூத்திரத்தின் முதல் கருத்து இருக்கின்றது என்ன? நம்முடைய அறிவினால் அறியப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் சடம், அதே சமயத்தில் அழிவெய்தக்கூடிய அசத்து என்று சொன்னோம். இதில் தான் தார்க்கிகர்கள் ஆட்சேபனை எழுப்புகின்றார்கள். நீங்கள் சொல்கின்றீர்கள், நம்முடைய அறிவை வந்து சுட்டறிவு என்று சித்தாந்தத்தில் வழங்குவார்கள். சுட்டறிவு என்பதற்கு விளக்கம் காண வேண்டியது ரொம்ப அவசியம். சுட்டறிவு என்பது என்னவென்றால், ஏதாவது ஒரு விடயத்தை, உருவத்தையோ அல்லது ஓசையோ இல்லையா அல்லது மனத்தையோ, ஐந்து புலன்கள் நமக்கு தெரியும், ஐந்து புலன்களை தான் ஐந்து விடயங்கள்னு சொல்றோம். ஏதேனும் ஒரு விடயத்தை ஒரு காலத்தில் ஓரிடத்தில் வைத்து ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு அறிகின்ற அறிவு தான் இந்த சுட்டறிவு. நம்ம அறிவு அப்படித்தான இருக்கு. ஒரு காலத்துல வச்சு ஒரு இடத்துல வச்சு ஏதாவது ஒரு விடயத்தை அறிகின்றோம், கண்டு அறிகின்றோம் அல்லது கேட்டு அறிகின்றோம் அல்லது சுவைத்து அறிகின்றோம். தொலைக்காட்சி பார்க்கின்றோம், காட்சியையும் பார்க்கின்றோம், பாடல் வசனம் போன்ற ஓசையும் கேட்கின்றோம். ஒரு சேர ரெண்டையும் அறிகின்றோம், ஒரு சேர அல்ல. காட்சியிலே ரொம்ப ஈடுபட்டு விட்டா வசனம் கேட்காது, வசனத்துல ரொம்ப கருத்து வச்சா காட்சியில ஊன்ற முடியாது. ரெண்டையும் நாம அடுத்தடுத்து விரைவாக அறிந்து வருகின்றோம். அவ்வளவுதான ஒழிய ஒரு சமயத்துல ஒன்றைத்தான் அறிய முடியும். உருவத்தை அறிந்தா உருவத்தை தான் அறிய முடியும். ஆகையினால ஒரு காலத்தில் ஓரிடத்தில் வைத்து ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு ஒரு விடயத்தை அறிகின்ற அந்த அறிவுக்கு தான் என்ன பேரு? சுட்டறிவு. ஆகவே கருவிகரணங்களின் வாயிலாக உயிர்களாகிய நம்மிடத்தில் எழக்கூடிய அறிவு சுட்டறிவு எனப்படும். பாசஞானம் என்பதும் அதுதான் சுட்டறிவு. இந்த சுட்டறிவால் அறியப்படுகின்ற பொருள்கள் அனைத்துமே அழியக்கூடிய பொருள்கள் என்று சித்தாந்திகள் நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று தாக்கியர் சொல்றாங்க. இது பொருந்தாது. சுட்டறிவால் அறியப்படும் பொருள்களில் சில பொருள்கள் வேண்டுமானால் நீங்கள் சொல்வது போல அழியக்கூடிய பொருள்களாக இருக்கலாம். சுட்டறிவால் அறியக்கூடிய அனைத்து பொருள்களுமே அழியக்கூடியவை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்று அவர்கள் சொல்கின்றார். இப்படி ஒரு ஐயன் நமக்கு வந்தா நம்ம எப்படி தெளிவு காண்போம்? இப்ப தார்க்கிகர்கள் ஒரு மதத்தவர்களே அநேகமாக இல்லை என்று சொல்லிவிடலாம். கொள்கை அளவில் ஏற்றலதான் இருக்கு. ஆனா எந்த சமயத்தில் உள்ள எழுப்பப்பட்ட ஐயமும் நமக்கு வரலாமே, நாம எண்ணி பார்க்கணும். அப்போ நமக்கு ஒரு ஐயம் வரும். நாம அறிவினால் அறியப்படுகின்ற அனைத்து பொருள்களும் அழியக்கூடியவையா? அறிவினால் அந்த சுட்டறிவினால் அழியக்கூடியவையா? எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்தும் அப்படி அழியக்கூடியவை அல்ல என்று தார்க்கிகர்கள் சொல்கின்றார்களே. ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று எண்ணி பார்த்தால் அந்த ஐயத்துக்கே இடமில்லாமல் தெளிவுபடுத்துகின்றது இந்த முதல் பாடல். இந்த முதல் பாடலை நாம் பார்ப்போம். ஆவதாய் அழிவதாகி வருதலால் அறிவுதானும் தாவலால் உலகு போகம் தனுகரன் ஆதியாகி மேவலான் மலங்களாகி விரவலான் வேறுமாகி ஓவலால் அசத்தான் சுட்டி உணர்பொருள் ஆனவெல்லான். அருமையான ஓசை நயம். அப்படி நீர் அலைகள் வந்து அப்படி துள்ளி துள்ளி வருவது போல அருமையான ஒரு ஓசை ஏற்ற இறக்கத்தோடு வருகின்றது. எடுத்துக்கொண்ட கருத்தை பொருத்தமான ஓசையோடு சொல்வதெல்லாம் காவியங்கள்ல தான் நம்ம பார்த்து வருகின்றோம். இந்த சிவஞான சித்தியார்ல இல்லையா தத்துவ செய்திகளை சொல்லக்கூடிய பாடல்களும் அப்படி இருக்கின்ற பாங்கினை இந்த சிவஞான சித்தியார்ல தான் பார்க்கணும். என்னங்கிற என்ன? நம்ம நம்முடைய சுட்டறிவினால் அறியப்படும் அனைத்து பொருள்களுமே அழியக்கூடிய அசத்து பொருள்கள் தான். நம் சுட்டறிவினால் அறியக்கூடிய எந்த பொருளும் நிலைத்து நிற்கும் சத்து பொருள் இல்லை என்பதைத்தான் இந்த பாடல் தெளிவுபடுத்துகின்றது. எப்படி என்றால், மறு தடை எழுப்ப முடியாதபடி, இன்னொரு சொல்ல போட்டு மறுக்க முடியாதபடி அற்புதமா நிலைநாட்டுறார். என்னன்னா, இந்த சுட்டறிவால் அறியப்படும் பொருள்கள் எல்லாமே அசத்து பொருள் அல்ல. சில பொருள் வேணா அப்படி இருக்கலாம், ஆனா சுட்டறிவால் அறியப்படும் பொருள்களில் சில பொருள்கள் நிலையானவை என்றுதானே தாக்கியர் வாதிடுகின்றனர். இந்த வாதம் பொருந்தால், ஏனென்றால் நம்முடைய சுட்டறிவே எப்படி இருக்கின்றது, நிலையற்றதாக இருக்கின்றது. நம்முடைய சுற்றறிவுக்கே நிலைத்தன்மை கிடையாது, நிலை மாறி மாறி உழன்று வருவது இந்த சுற்றறிவு. இப்படி நிலை மாறக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு எந்த பொருளை அறிந்தாலும் அந்த பொருளும் நிலை மாறக்கூடிய, அதாவது தோன்றி ஒடுங்கு நிலை மாறக்கூடிய அசத்து பொருளாக தான் இருக்க முடியும் இல்லையா. இந்த அறிவே நிலை மாறக்கூடியதா இருக்கும் போது, எந்த அறிவு, இந்த கருவிகரணங்களின் வாயிலாக வெளிப்படுகின்ற இந்த சுற்றறிவே நிலையற்ற அறிவாக, நிலை தடுமாறி உழல்கின்ற அறிவாக இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட அறிவினால் அறியப்படும் பொருளும் எப்படி இருக்கணும், நிலையற்ற அசத்தாக தான் இருக்கணும். அதுல ஒரு பொருள் கூட சத்தா இருக்க வாய்ப்பு இல்லை என்று தெள்ள தெளிவாக நிலைநாட்டுகின்றார். அப்போ அறிவின் இயல்பில் வைத்து இந்த அறிவால் அறியப்படும் பொருள் எல்லாம் அசத்துன்னு கட்டுறார். அதான் அற்புதம். இந்த அறிவு சுட்ட அறிவு இது எப்படி அசத்தான் தன்மையில் இருக்கின்றது என்றால், ஆவதாய் அழிவதாகி வருதலால் அறிவுதானும் இருக்கு. அந்த அறிவுதானும் முதல்ல வச்சுக்கோங்க, அறிவுதானும் சுட்டறிவாவது ஆவதாய் அழிவதாகி வருதலால். ஆவது அழிவதுனா தோற்றம் நாசம், தோற்றம் கேடு, தோற்ற நாசம் உறுதலானும் தாவலால் ஓரிடம் விட்டு ஓரிடம் தாவுதலானும். ஒரு விடயத்தை அறிகின்றோம், அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு விடயத்துக்கு போகிறோம். ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறோம், ஒருத்தர் கூப்பிடுறாரு, அது அந்த கவனத்தை விட்டுட்டு அது என்னன்னு கேட்க போறோம் இல்லையா. அடுத்தால் இன்னாங்க இதை சாப்பிடுங்கன்னு ஒருத்தர் கொடுக்கறாரு, அதை கேட்டதை விட்டுட்டு சுவைக்கு போயிருந்தோம். இப்படி நம்மளுடைய விடயம் என்ன செய்து, நம்முடைய அறிவு என்ன செய்திருக்கு, விடயம் விட்டு விடயம் தாவி கொண்டிருக்கிட்டது. ஒரு வேலையில ஈடுபடுறோம், சரி மதிய உணவு இடைவெளி வந்துட்டு வேலையை அப்படியே நிறுத்திட்டு அங்க சுவைக்கு இறங்குறோம் இல்லையா. ஆகவே இப்படி விடயம் விட்டு விடயம் தாவுகின்றது. ஆகவே நம்முடைய அறிவு தோற்றக்கேடு உடையது. உறக்கத்திலே நம்முடைய அறிவு விளங்குவதில்லை, விழிப்பு நிலையிலே விளங்குகிறது. இது தோற்றக்கேடு உடையதுங்கிறத காட்டுது. விடயம் விட்டு விடயம் தாவுறோம் இல்லையா. ஆகவே காலத்தால் ஏகதேசமானது நம்முடைய அறிவு, இடத்தாலும் ஏகதேசமானது. காலத்தால் ஏகதேசமானதுன்னா என்ன அர்த்தம், தோன்றி ஒடுங்கக்கூடியது நம்முடைய அறிவு. இடத்தால் ஏகதேசமானதுன்னா என்ன அர்த்தம், விடயம் விட்டு விடயம் தாவக்கூடியது. ஏன்னா ஒன்ன விட்டுட்டு தான் இன்னொன்னு அறியணும். ரெண்டு விடயத்தை ஒரு சேர என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஒன்ன விட்டுட்டு தான் இன்னொன்னு அறியணும். இப்படி விட்டு விட்டு தாவிக்கிட்டே இருக்கு. ராயமான சுவாமி சொல்வார்கள், பற்று வெகு விதமாகி ஒன்று விட்டு ஒன்றனை பற்றி உழல் கிருமி போல. ஆமா, கிருமி ஒரு இடத்திலே இருக்காது இல்லையா. ஒரு பொருள் இருக்கும், அடுத்த அடுத்த பொருளுக்கு தாவும். இந்த மாதிரி என் அறிவும் ஒன்று விட்டு ஒன்று தாவி கொண்டே இருக்கிறது, சிவசிந்தனையில நினைத்து இருக்கலன்னு அருமையா சொல்வார்கள். அது நம்முடைய சுட்டறிவு ஒரு இடத்துல இருக்காது என்பதை இது காட்டுகிறது. இடத்தால் ஏகதேசமாகும். ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி கொண்டு அதுல மட்டும்தான் இருக்க முடியும், அதை விட்டுட்டு தான் அடுத்ததுக்கு போக முடியும். இடத்தால் ஏகதேசமாவது. ஏன்னா சுவாமிகள் உரையில அப்படி இருக்கு, காலத்தால் ஏகதேசமானது சுட்டறிவு, இடத்தால் ஏகதேசமானதுன்னு வருது. அதனால அந்த தொடர்களை தான் நாம் பயன்படுத்த வேண்டி வருது. அப்பதானே உரை போகும்போது நமக்கு எளிதா இருக்கும், உரைக்குள்ள போகும்போது. ஆகவே சுட்டறிவானது தோன்றி ஒடுங்கக்கூடியது, ஆகவே காலத்தால் ஏகதேசமானது. விடயம் விட்டு விடயம் தாவக்கூடியது, எனவே இடத்தால் ஏகதேசமானது. அப்புறம் என்னது, தனுகரணா உலகு போகம் தனுகரன் ஆதியாகி மேவலால். இந்த உலகம், உலகத்தில் உள்ள போக பொருள்கள், இந்த உடம்பு, உடம்புல உள்ள கருவிகள் இவற்றோடு அதுவதுவாக கலந்திருக்கின்றது நம்முடைய சுட்டறிவு. ஆகவே அதுவதுவாக கலந்திருக்கிறது, எனவே இதற்கு நிலைத்தன்மை கிடையாது. மலங்களாகி விரவலால், மலத்தோடு கூடியிருக்கிறது சுட்டறிவு. ஆணவ மலத்தோடு கூடியிருப்பது சுட்டறிவு. பக்குவம் வந்த காலத்தில் ஆணவ மலத்தை விட்டு நீங்குது இல்லையா. ஆகவே ஆணவனத்தோடு சேருது, நீங்குது. ஆகவே இதற்கு நிலைத்தன்மை என்பது கிடையாது. ஆகையினால் காலம் தோற்ற ஒடுக்கம் உடைமையாலும், சுட்டறிவு சுட்டறிவானது தோற்ற ஒடுக்கம் கொண்டிருப்பதாலும், விடயம் விட்டு விடயம் தாண்டி இடத்தால் ஏகதேசம் ஒன்று கிடப்பதாலும், இது சார்ந்த உடம்பு கருவிகள் உலகம் அதன் மயமாக போய்விடுவதாலும், மலத்தோடு கூடியிருப்பதாலும், பின்பு நீங்கக்கூடிய காலத்தில் நீங்குவதாலும், இந்த சுட்டறிவுக்கு ஒரு நிலைத்தன்மையே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைத்தன்மை இல்லாத சுட்டறிவால் அறியப்படும் பொருள்கள் அனைத்துமே நிலைத்தன்மை அற்ற அசத்தாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகின்றார். சுட்டி உணர்பொருள் ஆனவெல்லாம் அசத்தான். இந்த சுட்டறிவு அசத்தே ஆகலின், இவ் அறிவினால் சுட்டி அறியப்பட்ட பொருள் அனைத்தும் அசத்தாவன அன்றி அவற்றுள் ஒரு பொருளும் சத்தாதல் செல்லாது என்க பதவுரையில தெளிவாக நிலைநாட்டிவிட்டார். பொறிப்புரை நமக்கு எளிதா விளங்கும். சுட்டறிவாவது, சுவாமியோட பொறிப்புரை பார்ப்போம். சுட்டறிவாவது காலத்தான் ஏகதேசமாதலும் இடத்தால் ஏகதேசமாதலும் அதுவதுவாய் பலவேறு வகைப்படுதலும் அதான் தனுவாகவும் கரணமாகவும் புவனமாகவும் எதை அறிதமோ அந்த பொருள்மயமா அழிஞ்சிருதம் இல்லையா. அதனாலதான் பலவேறு வகைப்படுதலும் மலத்தோடு விரவுதலும் வேறுபடுதலும் ஆகிய இவ்வியல்புகள் உடமையான் அசத்தே ஆகலின். எது எழுவாய் மனிதர் கூடாது சுட்டறிவு, எது காலத்தால் ஏகதேசமாகுது சுட்டறிவு, எது இடத்தால் ஏகதேசமாகுது சுட்டறிவு, எது அறிந்த பொருள் அது அதுவா அழுந்தது சுட்டறிவு, மலத்தோடு விரவுவது எது பிறவாத விட்டு நீங்குவது எது சுட்டறிவு தான். எனவே இந்த சுட்டறிவே நிலைத்தன்மை இல்லாத அசத்தாக உள்ளது. ஆதலின் இவ் அறிவினால் அறியப்பட்டன அனைத்தும் அசத்தாவன அன்றி அவற்றுள் ஒரு பொருளும் சத்தாதல் செல்லாது என்பதான். தார்க்கிகருடைய தடைக்கு எவ்வளவு சிறப்பா விடை கொடுத்துறாங்க பாத்தீங்களா. தார்க்கிகன் அவன் தர்க்கத்துல கட்டிக்காரன், அதனாலே தார்க்கிகன் பேரு. அப்படிப்பட்டவன்கிட்டே வந்து மறு பேச்சு அவனால பேச முடியாதபடிக்கு எப்படி நிலைநாட்டினார். சுட்டறிவால் அறியப்படும் பொருள்ல எல்லா பொருளும் அசத்தல்ல, சில பொருள் சத்தும் உண்டுன்னு சொன்னிய, இப்ப பொருந்துமா உங்கிறது. அப்ப அறிவு வந்து அப்படி நிலையில்லாமல் அப்படியே வந்து இடம் விட்டு இடம் போகுது, தோன்றுது ஒடுங்குது, இடம் விட்டு இடம் தாவுது, அறுவதுவா கலந்துருக்கு அப்படின்னு அந்த ஓசையில வச்சு எப்படி காட்டுறாங்க பாருங்க. அந்த அறிவு அந்த ஏற்றம் இறக்கத்தோட கூட்டி ஒரு ஒரே ஓசை இருந்தா நிலைத்தன்மையை அது குறிக்கிறது. இங்க ஓசையை ஏற்றி இறக்கி தாண்டி தாண்டி அப்படி ஒரு ஓசையில அந்த பாட்டை சொல்லும் போது அந்த அறிவு சுட்டறிவு வந்து அப்படி நிலையில்லாமல் உழன்று வருவதை அந்த ஓசையிலே காட்டுறாரு பாத்தீங்களா. ஆக இந்த கருத்தும் ஓசையும் பொருந்தி இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக, இந்த கருத்தும் ஓசையும் பொருந்தி இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக மீள ஒரு முறை இந்த பாடலை நாம் பார்ப்போம். ஆவதாய் அழிவதாகி வருதலால் அறிவுதானும் தாவலால் உலகு போகன் தனுகரநாதியாகி மேவலான் மலங்களாகி விரவலான் வேறுமாகி ஓவலான் அசத்தாம் சுட்டி உணர்வொருள் ஆணையெல்லாம் எப்படி வைக்கிறார் பாருங்க. அப்ப நம்முடைய அறிவை பற்றி நாம விளங்கிக் கொள்றோம்னா இந்த பாடல் மூலமாகத்தான். எத்தனையோ பாடங்கள் உலகியல்ல படிக்கிறோம், அவையெல்லாம் நம்மை சூழ்ந்துள்ள பொருள்களை பற்றி விளக்குபவை. அந்த பொருள்களை அறியக்கூடிய நம்முடைய அறிவை பற்றி விளக்கக்கூடிய பாடம் எது இருக்கு? எந்த பாடம் நம்முடைய அறிவை பற்றி விளக்குகிறது? அறிவியல் ஒரு பாடம் சொல்றோம் நம்ம, சயின்ஸ் சொல்றோம், அது நம்முடைய அறிவை பற்றி விளக்குகிறதா? எண்ணி பார்க்க வேண்டும். பேர் தான் அறிவியல் இருக்கு. நம்முடைய அறிவு இப்படிப்பட்ட தன்மை உடையதுன்னு இந்த பாடல் சொல்லுதே, இதை நம்மளால மறுக்க முடியுமா? நம்முடைய அறிவு ஒடுங்கி விளங்குவது, ஒடுங்குவது விளங்குவது, மறுபடியும் ஒடுங்குவது விளங்குவது, இதை மறுக்க முடியுமா? நம்முடைய அறிவு விடயம் விட்டு விடயம் தாண்டி தாண்டி ஓடுவது மறுக்க முடியுமா? அறிந்த பொருளில் அதுவதுவாக அழுந்துவது மறுக்க முடியுமா நம்மால இல்லையா? இப்படி நம்முடைய அறிவின் எந்த இயல்பினை, உண்மையான இயல்பினை எந்த பாடம் நமக்கு எடுத்து சொல்கிறது? அறிவியல் பாடம் நம்முடைய அறிவை பற்றி பேசுகின்றதா? சூழ்ந்துள்ள பொருள்களை, அந்த நம்மை சூழ்ந்திருக்கின்ற பொருள்களை பற்றி, அந்த பொருள்களின் இயல்புகளை பற்றி நாம வந்து தெளிவா அறிந்து கொள்வதற்கு வழிவகுக்கின்ற பாடம் தான் அறிவியல். நம்மை சுற்றியுள்ள பொருள்களின் தன்மைகளை நன்கு புரிந்து கொண்டால் அந்த பொருள்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தி புதிய புதிய கருவிகளை அதன் மூலம் உண்டாக்கி நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம், உலகிய உலக வாழ்க்கை தரத்தை, அதுக்கு வழிகாட்டுவதுதான் அறிவியல். நம்மளுடைய அறிவை பத்தி அங்க ஒரு பட்சம் கிடையாது, அந்த ஆராய்ச்சிக்கு அவர்களால் செல்ல முடியாது. அது அந்த பாடத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இங்க சித்தாந்தம் வரணும். ஆகவே அறிவியலுடைய நிலை என்ன, சித்தாந்தத்துடைய நிலை என்ன, எட்டி பிடிக்க முடியாது சித்தாந்தத்தை அறிவியலால் ஒருபோதும். அதை நம்ம உணரணும். ஏதோ நம்ம வந்து அப்படி அறிவியலை வந்து நமக்கு அறிவியலோடு இணைந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சித்தாந்தத்துக்கு பெருமை தர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. அறிவியலோடு அறிவியல் கருத்தும் இதுவும் ஒத்து இருக்குன்னா அறிவியல் வந்து சித்தாந்தத்தை நோக்கி முன்னேறி வருகிறது என்பதுதான் உண்மை. இது நான் சொல்வது உண்மை. ஏதோ சித்தாந்தத்தை பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக சொல்லல, எண்ணி பாருங்கள், நடுவநிலைமையோடு எண்ணி பாருங்க. அறிவியல் நம்ம அறிவை பத்தி விளக்கணும், விளக்குன்றதா? சுற்றி உள்ள பொருள்களை எப்படி அறிந்து கொள்வது, அந்த வழிமுறையை தான் விளக்குது. அறிவின் இயல்பு பத்தி கிடையாது. அறிகின்ற அறிவை பற்றி சொல்வது சித்தாந்தம். அந்த அறிவுக்கும் அறிவாக இருக்கக்கூடிய சிவத்தை பற்றி சொல்வது. ஆகையினாலே இது அதீதம், சமய அதீதம், தத்துவ அதீதமான கருத்து சைவ சித்தாந்தம். ஆகையினால அதை நம்ம நன்கு நம்ம வந்து அதை உணர்ந்தோம், உணர்ந்து மகிழக்கூடிய பாடல்கள். ஏதோ அப்படியே சொல்லிவிட்டு போகக்கூடிய பாடல்கள் அல்ல.